அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 30 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியிருக்கே பின்னர் தொடரும் செய்தியரங்கில், பிரிட்டிஷ் பொது தேர்தல்களுக்கான அதிகாரப்பூர்வ பிரச்சார கட்டம் இன்று தொடங்கிய நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, மோதல்கள் நடந்து கொண்டிருக்கும் ஏமன் நாட்டில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை வெளியேற்ற இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவது பற்றிய செய்திக்குறிப்பு,
3 to 5 senior diplomatic officials of the Ministry of External Affairs to assist in the return tomorrow morning.
இலங்கை கிரிக்கெட் வாரியம் கலைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கை வடமாகாணத்தில் முதல் முறையாக மாகாண அரசு பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை மேற்கொண்டிருப்பது பற்றிய செய்தி,
சிறிது சிறிதாக உரிமைகளும் அதிகாரங்களும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன.
சம்பூரில் நிலமிழந்தவர்களின் நிலங்களை மீண்டும் தர அரசு முடிவெடுத்த நிலையில் காணிகளை இழந்தவர்களை பதிவு செய்யும் வழிமுறையில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கடந்த வாரம் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் ஜெர்மன் விங்ஸ் விமானத்தை வேண்டுமென்றே மோதி விபத்துக்குள்ளாக்கியதாக ஜெர்மன் அரச வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டும் அந்த விமானத்தின் 2வது ஓட்டுநர் தற்கொலை எண்ணங்களுக்கான சிகிச்சை பெற்றவர் என்று கூறுகிறார்கள். அவர் விமான ஓட்டுநராக வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் இதற்கான சிகிச்சையை மேற்கொண்டார் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அதன் பிறகு மருத்துவர்களை அவர் சந்தித்தபோது தற்கொலை தொடர்பான அறிகுறிகளோ அல்லது முரட்டுத்தனமான சுபாவங்களோ அவரிடம் காணப்படவில்லை என்றும் ஜெர்மன் அரச வழக்கறிஞரின் பேச்சாளர் கூறுகிறார். ஆந்திரேயாஸ் லூபிட்ஸ் எனும் அந்த விமான ஓட்டுநர் ஏன் அந்த விமானத்தை மோதச் செய்தார் என்பதற்கான நோக்கம் குறித்து இதுவரை விசாரணைகள் அதிகாரிகளுக்கு தெரியவரவில்லை என்றும் ஜெர்மனி அரச வழக்கறிஞர்கள் கூறுகின்றார்கள். அந்த விமான விபத்தில் அதில் பயணித்த 150 பேரும் உயிரிழந்தனர்.
ஏமனின் ஏதென் துறைமுக நகர்ப்பகுதியில் சியா முஸ்லிம் கிளர்ச்சியாளர்கள் வடகிழக்கு பகுதிக்கு தள்ளப்பட்டதையடுத்து அங்கு கடும் மோதல் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹவுத்தி என்று அறியப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் அதிபர் அபர்தாபு மன்சூர் ஹாதியின் படையினரை எதிர்கொண்டு சண்டையிட்டு வருகின்றனர். ஈரானிய ஆதரவு ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களை இலக்கு வைத்து சவுதி அரேபியா தலைமையிலான அரபு கூட்டணி படை 5வது இரவாக தாக்குதல் நடத்தியதை அடுத்து இது நடந்துள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் அகதிகள் முகாம் ஒன்றில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டதில் குறைந்தது 45 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நைஜீரிய அதிபர் தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அதில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன என்று கூறி பிரிட்டனும் அமெரிக்காவும் கூட்டாக தமது கவலையை வெளியிட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வாக்குப்பதிவு பரந்துபட்ட அளவில் அமைதியாக இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கையில் அரசியல் தலையீடுகள் உள்ளன என்பதற்கான சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அறிகுறிகள் தெரிகின்றன என்று கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தலைநகர் அபூஜாவில் கலக்கமான சூழல் தெரிகிறது என அங்குள்ள பிபிசியின் நிருபர் கூறுகிறார். அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெறக்கூடும் என்பதற்கான திடமான அறிகுறிகள் இன்று பின்னேரம் தெரியக்கூடும் என்றும் இறுதி முடிவுகள் நாளை செவ்வாய்க்கிழமை வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவின் ராணுவ ஆட்சி 16 ஆண்டுகளுக்கும் முன்னர் முடிவுக்கு வந்த பிறகு மிகவும் நெருக்கமான முடிவை ஏற்படுத்தும் ஒரு தேர்தலாக இத்தேர்தல் பார்க்கப்படுகிறது. இதில் தற்போதைய அதிபர் குட்லக் ஜோனத்தன் மற்றும் முன்னாள் ராணுவ அதிபர் முகமது புகாரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர்.
பிரிட்டனின் நாடாளுமன்றம் நேற்று நள்ளிரவு கலைக்கப்பட்டது. இதையடுத்து பொது தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இன்று தொடங்கின. இதுகுறித்து விரிவான தகவல்களை செய்தியரங்கில் கேட்கலாம்.
தெஹ்ரானின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் குறித்த தீவிர பேச்சுவார்த்தைகளை உலக வல்லரசுகள் மற்றும் ஈரானிடமும் விட்டுவிட்டு பேச்சுவார்த்தைகளில் இருந்து தான் வெளியேறுவதாக ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் கூறுகிறார். வரும் செவ்வாய்க்கிழமை காலக்கெடுவுக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான யதார்த்தமான வாய்ப்பு இருந்தால் மட்டுமே பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள லாவ்ரோவ் சுவிட்சர்லாந்து திரும்புவார் என அவரின் செய்தி தொடர்பாளர் கூறினார். முன்னதாக இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை பற்றி கேட்கப்பட்டபோது தான் நம்பிக்கையாக இருப்பதற்காக தனக்கு சம்பளம் தரப்படவில்லை என லாவ்ரோவ் கூறினார். அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட 6 வல்லரசுகளும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றன. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை கைவிட்டால் அதன் மீதான சில தடைகள் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனக்கு அணு ஆயுதம் தயாரிக்கும் எண்ணம் இல்லை என்று ஈரான் மறுத்து வருகிறது.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் இணைய வலைப்பதிவர் ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் கூறுகின்றனர். வாசிகூர் ரஹ்மான் என்ற இந்த வலைப்பதிவர் அவரது வீட்டுக்கு அருகில் கொல்லப்பட்டுள்ளார். கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் இருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். வங்கதேசத்தில் சுயாதீன எழுத்தாளர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. பிரிட்டிஷ் பொதுத் தேர்தல்களுக்கான அதிகாரப்பூர்வ பிரச்சார கட்டம் இன்று தொடங்கியிருக்கும் நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இதுகுறித்த மேலதிக விவரங்கள் அடங்கிய செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நேற்று நள்ளிரவு கலைக்கப்பட்ட நிலையில் அடுத்த பொதுத் தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இதன் அடிப்படையில் கன்சர்வேட்டிவ் மற்றும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி இன்றோடு முடிவுக்கு வருகிறது. பிரிட்டனின் அடுத்த பொதுத் தேர்தல் வரும் மே மாதம் 7ஆம் தேதி நடக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் டேவிட் கமரன் இன்று பக்கிங்ஹாம் மாளிகைக்கு விஜயம் செய்து மகாராணியாரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். மகாராணியாருடனான சந்திப்பின் பின்னர் லண்டன் டவுனிங் வீதியிலுள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வெளியே ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த டேவிட் கமரன், கடந்த 5 ஆண்டுகளாக தான் முன்னெடுத்த முயற்சிகள் மற்றும் அர்ப்பணிப்பின் விளைவாக பிரிட்டன் சரியான பாதையில் வழிநடத்தப்பட்டுள்ளதாக கூறியதோடு தன்னை தொடர்ந்தும் ஆட்சியில் வைத்திருக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்தார்.
We have more people in work than ever in our history. Living standards are on the rise.
நாங்கள் முன்னெடுத்த ஒவ்வொரு நடவடிக்கைகளினால் வேலைவாய்ப்புகள் அதிகரித்தது. மக்களது வாழ்வாதாரமும் உயர்ந்தது. பிரிட்டிஷ் பொருளாதார ரீதியில் பாதுகாப்படைந்தது. மற்றைய பெரிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எமது பொருளாதாரம் மிக வேகமாக கடந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் வளர்ச்சியடைந்துள்ளது. இனிவரும் காலத்தில் மேலும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். வரி குறைப்பு சலுகைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். மக்கள் வாங்கும் அளவுக்கு வீடுகளை கட்ட வேண்டும். நல்ல கல்வியை வழங்குவதற்காக பாடசாலைகளை அமைக்க வேண்டும் என கூறிய டேவிட் கமரன், அடுத்த 5ஆண்டு காலத்தில் நாட்டின் தேசிய மற்றும் பொருளாதார பாதுகாப்புக்கு வலுவான தலைமைத்துவம் தேவைப்படுகிறது எனவும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை பிரிட்டனில் உற்பத்தி திறனை அதிகரிப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானது என்றும், தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் வர்த்தகத்துறைக்கான கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய தொழிற்கட்சி தலைவரான எட் மிலிபண்ட் தெரிவித்துள்ளார். உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலம் மற்ற நாடுகளை விட வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். பாதுகாப்பான பொது முதலீடுகள் இல்லையெனில் எங்களது பொருளாதாரம் வளர்ச்சியடையாது என கூறினார் எட் மிலிபண்ட். மே மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் தொழிற்சங்க கட்சிக்கும் இடையில் மிக கடுமையான போட்டி இருக்கும் என்பதால் இரு கட்சிகளும் பெரும்பான்மையை பெற முடியாமல் போகலாம் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஸ்கொட்லாந்து தேசியவாத கட்சி மற்றும் யூகிப் என்ற ஐக்கிய ராஜ்ய சுதந்திர கட்சி போன்ற சிறு கட்சிகளின் வளர்ச்சி காரணமாக பெருங்கட்சிகள் ஸ்திரமற்ற தன்மையை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். ஏமன் நாட்டில் நடந்து வரும் மோதல்களின் பின்னணியில் அங்கு சிக்கியிருக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வர இந்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஏமன் நாட்டில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு தாயகத்துக்கு அழைத்து வரும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மீட்பு பணியில் இந்திய வான் மற்றும் கடற்படையின் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் அப்போது கூறினார். கூடுதலாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானங்களும் மீட்பு பணிக்காக பயன்படுத்தப்படும் என்றும் சையத் அக்பருதீன் குறிப்பிட்டார். முதற்கட்டமாக இன்று ஏமன் நாட்டின் கடற்கரை நகரான ஏடனிலிருந்து 400 இந்தியர்களை கப்பல் வழியாக ஜிபோட்டி நாட்டிற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மூலம் ஏமன் நாட்டின் ஆபத்தான பகுதிகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் சையத் அக்பருதீன் நம்பிக்கை வெளியிட்டார்.
3 to 5 senior diplomatic officials of the Ministry of External Affairs to assist.
3 to 5 இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் உயர்நிலை ராஜ்ய அதிகாரிகள் இந்தியர்களை தாயகத்திற்கு மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த மீட்பு பணியை மேற்பார்வையிட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சர் ஜெனரல் வி கே சிங் நாளை காலை ஜிபூதி நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். என்றார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சையத் அக்பருதீன். இந்தியாவிலிருந்து 2 பயணிகள் கப்பல் ஏமன் நாட்டை நோக்கி பயணம் மேற்கொள்ள துவங்கியுள்ளதாகவும் அவர் உறுதி செய்தார். கேரள மாநிலத்தின் கொச்சின் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் மூலம் மொத்தமாக 1100 பேரை மீட்க முடியும் என்றும் அவர் கூறினார். இவை 5 நாட்களில் குறிப்பிட்ட பகுதியை சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏமன் நாட்டின் பிராந்திய தலைவர்களுடனும் தொடர்ந்து இந்தியா தொடர்பில் உள்ளதாகவும், இதனால் விரைவில் அனைவரையும் மீட்க முடியும் என்றும் சையத் அக்பருதீன் கூறினார். ஏற்கனவே 80 இந்தியர்கள் ஜிபோட்டி நாடு வழியாக நாட்டிற்கு திரும்பியுள்ளதாகவும், நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அவர்கள் தனித்தனி குழுக்களாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏமன் நாட்டில் தீவிர போர் நடைபெறும் பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கவும் வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
செய்தியை வழங்கியவர் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கலைக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை கலைக்கப்பட்டு இடைக்கால நிர்வாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம், அதாவது ஏப்ரல் 1 முதல் தலைவராக சிதத் வெத்தமுனி, செயலாளராக பிரகாஷ் ஷாஃப்டர், பொருளாளராக லுசில் விஜயவர்தன, துணைத் தலைவர்களாக குஷில் குணசேகர, கபில விஜய் குணவர்தன ஆகியோர் இடைக்கால நிர்வாகக் குழுவுக்கு பொறுப்பேற்கின்றனர். இவர்களைத் தவிர நுஸ்கி முகமது, பிரசன்ன ஜெயவர்தன, ஜெயானந்த வர்ணவீர மற்றும் துமிந்த ஹுலன்கமு ஆகிய 4 உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க வர்த்தமானி மூலம் அறிவித்திருக்கிறார். புதிய இடைக்கால குழுவின் தலைவர் சிதத் வெத்தமுனி முன்னாள் இலங்கை அணி வீரர், முன்னர் கிரிக்கெட் தேர்வாளர்கள் குழுவின் தலைவராக பணியாற்றியவர், முன்னைய 2 இடைக்கால குழுக்களிலும் உறுப்பினராக இருந்தவர். அடுத்த மாத கடைசியில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடக்க இருந்தது. அதற்கிடையில் அந்த நிறுவனம் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக தலைவராக இருந்த ஜெயந்த் தர்மதாச, செயலாளராக இருந்த நிஷாந்த் ரணதுங்க மற்றும் முன்னாள் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிப்பாள் ஆகியோருக்கிடையே இம்முறை தேர்தலில் கடுமையான போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இலங்கையில் கிரிக்கெட் நிர்வாகம் கடந்த 10 ஆண்டுகளில் பல தடவைகள் இடைக்கால குழுக்களின் பொறுப்பில் இருந்து வந்திருக்கிறது. பல்வேறு ஊழல்கள், நடைமுறை ரீதியான குளறுபடிகள், அரசியல் தலையீடுகள் என்று பல்வேறு காரணங்கள் அதற்கு கூறப்பட்டன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையை கலைப்பதாக என்று அறிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அந்த நிறுவனத்தின் மீதான ஒப்பந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்றும் கூறினார்.
கிரிக்கெட் மண்டலே வெண்ணுவட்ட அப்படி அந்தார் கொமிட்டி கிரிக்கெட் மண்டலே கிவான்னு ரூபியால் மில்லியன 500 என்ஜினியர் சாஸ்தா.
இலங்கை பொறியாளர் கூட்டுத்தாபனத்துக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை 500 மில்லியன் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இப்போது நிதியமைச்சர் அந்த பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை முழுமையாக பெறாமல் சிஎஸ்என் தனியார் ஊடகத்துக்கு ஒப்பந்தத்தை ஏன் கொடுத்தார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. அத்தோடு கிரிக்கெட் மைதானங்களை அமைப்பதற்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பணம் பொறியாளர் கூட்டுத்தாபனத்துக்கு கொடுக்கப்படவில்லை. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு மீண்டும் தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுத்தால் இந்த ஊழல்களை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். ஊழல்களை கண்டுபிடித்த பின்னர் தேர்தலை நடத்தி பார்ப்போம். இந்த ஊழல்களுக்கு மத்தியில் எங்கள் அணி கிரிக்கெட் போட்டியில் தோல்வியடைவது என்பது ஆச்சரியமா என்ன என்று நாடளாவிய ரீதியில் ஃப்ரீ வைஃபை, அரசின் இலவச இணைய தொடர்பு மையங்களை தொடக்கி வைக்கும் நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கூறினார்.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இலங்கையின் வடமாகாணத்தில் முதல் முறையாக மாகாண அரசு பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்திருக்கிறது. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் அதிகார பகிர்வுக்காக போராடி கொண்டிருப்பதாக வர்ணிக்கப்படுகின்ற வடமாகாண சபையினால் 248 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சத்தியசீலன் அவர்களின் தலைமையில் இந்த வைபவம் நடைபெற்றிருக்கின்றது. மாகாண சபைக்கு பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமனம் செய்வதற்குரிய அதிகாரம் சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும், வடமாகாண சபை பதவிக்கு வந்து 1 வருடத்திற்கும் மேலாகின்ற நிலையில் முதற் தடவையாக இப்போதுதான் இவ்வாறு அந்த சபையினால் பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னே ஆட்சி காலத்தில் இவ்வாறான அதிகாரம் எதனையும் இந்த சபை பெற்றிருக்கவில்லை. இந்த வைபவத்தில் பிரதம விருந்தினராக முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்.
உரிய வழிமுறையை பின்பற்றி நாம தெரிவு செய்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்குவதை ஒரு பெயராக கருதுகின்றேன். சிறிது சிறிதாக உரிமைகளும் அதிகாரங்களும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தடைப்பட்டிருந்தது 1 வருடத்திற்கு முன் சிறிது சிறிதாக வர தொடங்கியிருக்கின்றன.
என்று விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஒரே தடவையில் வடமாகாண சபையினால் இவ்வாறு 200க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மேல் மாகாணத்தில் மட்டும் பட்டதாரி ஆசிரியர் நியமனம் இதுவரைக்கும் 5383 கொடுத்திருக்கு. வடமாகாணத்தை தவிர மற்ற மாகாணங்கள்ல வருஷ கணக்கான இப்படியான முறையில் ஆயிரக்கணக்கான நியமனங்கள் வழங்கியிருக்குது. வடமாகாணத்துலதான் இப்படி முதலாம் முறையாக இந்த பட்டதாரிகளுக்கு மாகாண சபையால் நியமனம் வழங்குது. இதுலயே விளங்குது இதுல வேறுபாடு. எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தாலும் இந்த வேறுபாடு நாங்க காண்றோம்
என்றார் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு கல்வியில் பின்தங்கிய பல பிரதேசங்களை கொண்டுள்ள வடமாகாணத்தில் அங்கு நிலவுகின்ற மோசமான ஆசிரியர் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு உரிய முழுமையான அதிகாரத்தை அரசாங்கம் வடமாகாண சபைக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
கிள்நொச்சி, முல்லத்தீவு, மடு, துணுக்காய், வவுனியா, நோத் இந்த வளையங்கள் தான் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. அநேகமாக யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாவிலையும் அதிக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்களை இந்த கஷ்ட பிரதேசங்களுக்கு சேவைக்கு அனுப்புறதுக்கும் பிரச்சனையா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில இந்த 248 பேருக்கு பட்டதாரி நியமனம் வழங்கக்குள்ள இதுல பிரச்சனை தான் வந்து இது போதாது. காப்பத சாதாரணத்தர பரீட்சை எடுத்துக்கொண்டா பின்தங்கிய வளையங்களா தான் இருந்துச்சு. இந்த கிள்நொச்சி, இந்த முல்லைத்தீவு வளையங்கள் எல்லாம் சாதாரணமா நாங்கள் 500க்கு மேல இங்க பற்றாக்குறை இருக்குது. இந்த பற்றாக்குறை தீர்க்கிறதுக்கு இது போதுமான அளவு இல்லை. இப்ப இதுகள்ல மேல் எடுக்கிறதா இருந்தா உன்னைக்கும் ஆசைகள் அவசியம். 13வது சீர்திருத்தம் படி நியமனம் வழங்கலாம் மாகாண சபைக்கு பட்டதாரி நியமனம் மட்டும்தான். அதனால இலங்கையில மத்த மாகாணங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த ஆசிரியர் பட்டாக்குறை தீர்க்கிறதுக்கு உரிய அதிகாரத்தை வட மாகாணத்தை கொடுக்கிறது. அத்தோடு இந்த நியமனம் வழங்குற 248 பேரும் உரிய முறையில பிளேஸ்மெண்ட் பண்ணணும் தான் நாங்க சொல்றோம்
என்றார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் ஆளும் தரப்புக்கு வழங்கியுள்ள ஆதரவை விலக்க தீர்மானித்துள்ளதாக தெரிகிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்களில் அநேகமானோர் ஆளும் தரப்பிலிருந்து விலகி எதிர்க்கட்சியாக செயல்பட தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மட்டக்களப்பு நகரிலுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இது பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி உறுப்பினர்கள் 15 பேரில் 11 பேர் நாளை கிழக்கு மாகாண சபை கூடும் போது தனித்து எதிர்க்கட்சியாக செயல்படுவார்கள் என்கின்றார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரான சிவநேசத்துறை சந்திரகாந்தன்.
நாட்டிலே ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் மாகாணத்திலும் மிக நீண்ட இழுபறிகளுக்கு பின்னர் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. முஸ்லிம் காங்கிரஸ் நம்ப வைத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை ஏமாற்றியது. ஏமாற்றிவிட்டு மீண்டும் இன்னும் ஒரு சாராரை தமிழ் மக்களுக்கு விடுதலை விமோசனம் பெற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இன்னொரு கட்சியை இவங்க ஏமாற்றியிருக்கிறது. இவை எப்படி இந்த ஆட்சியை இவர்கள் கொண்டு செல்கிறார்கள், என்ன நடக்கப்போகுது என்பதை நாங்கள் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கோம். இப்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் யூபிஎஃபி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருக்கிற உறுப்பினர்களை அழைத்து பேசிய பொழுதும் நாங்கள் எதிராக இயங்க போறோம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறோம்
என்றும் குறிப்பிட்டார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அங்கம் பெறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தேசிய காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மாகாண சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். 37 உறுப்பினர்களை கொண்டுள்ள கிழக்கு மாகாண சபையில் தற்போது 36 பேர் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள். குறித்த 11 பேரும் ஆளும் தரப்புக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டால் ஆளும் தரப்பு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 26 குறையும். ஆனால் அது ஆட்சி மாற்றத்திற்கோ அல்லது ஆட்சியை தோற்கடிப்பதற்கான வாய்ப்பாக அமைய மாட்டாது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். சம்பூரில் நிலமிழந்தவர்களுக்கு மீண்டும் காணிகள் திரும்ப தரப்படவிருப்பதாக அரசு அறிவித்துள்ள நிலையில் நிலமிழந்த அனைத்து மக்களையும் பதிவு செய்வதில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை தருகிறார் திருகோணமலையிலிருந்து ரத்னலிங்கம்.
கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்து வாழும் சம்பூர் பிரதேச மக்களை மீள குடியேற்றும் வகையில் கடந்த 20ஆம் தேதியன்று ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 818 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த காணிகளின் சொந்தக்காரர்கள் மற்றும் ஆவணங்களை பிரதேச செயலகத்தினூடாக இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு முதல் பதிவு செய்யுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது. ஆனால் 2005 வாக்காளர் எடாப்பின் பிரகாரம் 204 குடும்பங்களுக்கான 138 ஏக்கர் காணிகளே பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உதவி அரசாங்க அதிபர் மற்றும் ஏனையோருக்கும் செய்யப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்து 2005 முன்னர் இடம்பெயர்ந்தோர், முகாம்களை விட்டு வெளியேறியோர் மற்றும் அங்குள்ள தோட்டக்காணிகள் மற்றும் வயல் நிலங்களையும் பதிவு செய்யுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்ட நிலையில் கட்டைவரிச்சான் முகாமில் இதற்கான பதிவுகள் இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் மூதூர் இடம்பெயர்ந்தோர் சங்க தலைவருமான குமாரசாமி நாகேஸ்வரன் கூறுகையில்,
2005 வாக்காளர் எடாப்பின்படி எடுக்கப்பட்ட 204 குடும்பங்களுக்கு சொந்தமான குடியிருப்பு காணிகளுடைய விவரம் மட்டும் சேகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 138 ஏக்கர் நிலத்துக்குரிய காணி மட்டுமே சொந்தமாகவும் எஞ்சிய காணிகள் அரசாணியாக காட்டப்படுகின்ற ஒரு அபாயம் எழுந்துள்ள சூழ்நிலையில் இது தொடர்பாக உதவி அரசாங்க அதிபர் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டதன் பின்னணியில் அவர்கள் உடனடியாக நாளைக்கிடையில் இந்த காணி தொடர்பான விவரங்களை பூரணப்படுத்தி அங்கு பதியப்படாமல் விடப்பட்டிருந்த 2005 முன்னர் இடம்பெயர்ந்த மக்களுடைய காணிகள், புதிதாக இருக்கின்ற குடும்பங்களுடைய காணிகள், மேலும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய முகாமுக்கு வெளியே உள்ளவர்களுடைய காணிகள், அது தொடர்பு அதை தவிர்த்து வயல் காணிகள், தோட்ட காணிகள், இவை அனைத்தும் அடங்கலாக சகல விவரங்களையும் உடனடியாக திரட்டும் படி கூறியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அதை நாங்கள் இலகுவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இனிமேலும் இந்த தவறு நடக்கக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் கட்டபரிச்சான் முகாமில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம்.
இன்று இரவுக்குள் சகல பதிவுகளை மேற்கொண்டு நாளைய தினம் இவற்றை உரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குமாரசாமி நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலையிலிருந்து ரத்னலிங்கம். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் மீது நிதி மோசடி வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக சுயாதீனமான விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவொன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3 பிரஜைகள் தாக்கல் செய்த இந்த மனுவில் பிரதிவாதிகளாக இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரன் உட்பட அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் அர்ஜுன் மகேந்திரன் தனது மருமகனுக்கு சொந்தமான நிறுவனம் ஒன்றுக்கு சட்டவிரோதமான முறையில் திரைசேரி பத்திரங்களை விற்பனை செய்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைசேரி பத்திரங்களை வாங்கிய நிறுவனத்துக்கு சலுகை அடிப்படையில் விசேட வட்டி வீதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மனுதாரர்கள் இது ஒரு மோசடி என்றும் தெரிவித்தனர். இவ்வாறான செயல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார் மூத்த வழக்கறிஞர் ஏ எஸ் எம் பிரேரா. அரச நிதி மோசடிகள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வழக்கறிஞர் ஏ எஸ் எம் பெரேரா. அதனை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தவறும் பட்சத்தில் சுயாதீனமான விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு உத்தரவொன்றை பிறப்பிப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார் மூத்த வழக்கறிஞர் ஏ எஸ் எம் பெரேரா. இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் தலைவர் அஜித் நிவாட் கப்ரால் இன்று போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இன்று காலை போலீஸ் மோசடி தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட அவரை போலீசார் சுமார் 4 மணித்தியாலத்துக்கும் மேலாக விசாரித்தனர். கடந்த ஆட்சிக்காலத்தில் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சில ஒப்பந்தங்கள் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டமை தொடர்பாகவே இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக இறகுப்பந்து போட்டி தொடர்பிலான செய்தி. இந்தியாவின் சைனா நெஹ்வால் உலக அளவில் பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசையில் மகளிர் பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளார் என்பதை நேயர்களுக்கு நாம் நமது வானொலி மற்றும் இணையதளம் மூலமாக தெரிவித்திருந்தோம். நேற்று டெல்லியில் முடிவடைந்த இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் சைனா நெஹ்வாலும் வெற்றி பெற்றிருந்தனர். அவர்களது வெற்றியும் சைனா உலக தரப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளதும் எதை காட்டுகிறது? அது இந்தியாவில் இறகுப்பந்து போட்டிகளுக்கு ஏற்றம் கொடுக்குமா என்று இந்திய இறகுப்பந்து சம்மேளனத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினரான ஜெகதீசன் அவர்களிடம் கேட்டேன்.
இதை பார்த்து இந்தியாவில் பேட்மிண்டன் வந்து ரொம்ப வளர்ச்சி அடையும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் கடந்த 3-4 வருஷமா இந்தியா ஓபன் சீரீஸ்ல இந்தியா இந்த அளவுக்கு சாதிக்கல.
நிறைய இளைஞர்கள் வந்து இன்னும் இந்தியாவில் பேட்மிண்டன் விளையாட்டை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் அல்லது விரும்பி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறதா?
கண்டிப்பாக. ஏன்னா இதை நாங்க வந்து கண் கூட பாக்குறோம். என்ட்ரிஸ் நாங்க எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுங்கிறதே இப்ப ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்கு, இதை நாங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்றதான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் பேட்மிண்டன் பேட் எடுத்துன்னு வந்து விளையாடிட முடியாது. திறனை வளர்க்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோச்சிங் கேம்ப்ஸ் அங்கங்க அகாடமி ஓபன் பண்றது இதை பத்தி தான் விரிவாக டிஸ்கஸ் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு வருடம் வந்து ஒரு மேட்சும் ஒரு ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸ் டொமஸ்டிக்கா இருக்கட்டும் இன்டர்நேஷனலா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த பேட்மிண்டன் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவில்.
ஆனாலும் ஜெகதீசன் அவர்களே, ஒரு விஷயம் வந்து உண்மைதானே, இந்தியாவில் வந்து இன்னும் பேட்மிண்டன் விளையாட்டுங்கிறது வந்து நகர்ப்புறங்களை மட்டுமே சார்ந்திருக்கிறது. ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் தொடர்ந்தியாக பயிற்சி பெற்றுக்கொண்டு அதுக்கு செலவு பண்ணக்கூடியவங்களால தான் இந்த விளையாட்டை விளையாட முடியுது. இன்னும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப கிராமப்புறங்களுக்கு இன்னும் பேட்மிண்டன் பர்டிகுலர் ஷட்டில் பேட்மிண்டன் விரிவடையல அப்படிங்கிற அந்த ஒரு கவலையும் வருத்தமும் இருக்கு. அது உண்மைதானே, அதை ஏற்றுக்கொள்றீங்களா?
முற்றிலும் உண்மை. அதை நீங்க சொல்ற கருத்து வந்து நாங்க ஏற்றுக்கக்கூடியது. ஆனால் ஒரு வருடங்களாக குறிப்பா உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து பேட்மிண்டன் வந்து ஒரு 2-3 கோர்ட் தான் இருந்துச்சு, ஒன்னும் வளர்ச்சி இல்லாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14 கோர்ட் வந்திருக்கு. நீங்க சொல்றது ஒன்னே ஒன்னு விஷயத்துல பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் கூட விளையாடுதுன்னா அந்த காக்கு ஷட்டிலோட காஸ்ட் வந்து கூடன்றதுனால அந்த விலை அதிகம்ன்றதுனால அது அவங்க எல்லாம் விளையாட முடியுன்ற ஒரு இது இருந்த காலம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டுது. நீங்க நகர்ப்புறமே மட்டும் விளையாடுறாங்கன்னு நீங்க சொன்னீங்களே இல்லையா, அது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அதாவது பால் பேட்மிண்டன் ஒண்ணு இருந்தது, அதுதான் வந்து முதல்ல அதிகமா இருந்தது கிராமப்புறங்கள்ல. இப்ப பால் பேட்மிண்டன் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. ஆனா அதே ஷட்டில் இன்டோர் இருக்கிறவங்க இன்டோர்ல போய் விளையாடுறாங்க. வசதி படைத்தவர்கள், வசதி இல்லாதவர்கள் வந்து இன்டோர் இல்லாம இடத்துல கூட ஷட்டில் காக்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. கிராமப்புறங்களிலும் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. 2 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்க கம்பேர் பண்ணதுல இப்ப வந்து வளர்ச்சி வந்து படிப்படியா கூடிட்டே வருது. இது ஒரே நாள்ல மாத்திட முடியுமானா? முடியல. அதுக்காக தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனா நேவால், கேஷப், ஸ்ரீகாந்த், ஜுவாலா குட்டா, அஸ்வினி பொன்னப்பா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சு ஒரு ஏரியாவை தேர்ந்தெடுத்து அங்க போய் பிள்ளைங்களோட பிள்ளைங்களா சேர்ந்து இந்த பேட்மிண்டன் எப்படி விளையாடுறது, அவங்க கூட எப்படி இதெல்லாம் வந்து அவங்க கத்துக் கொடுக்குறாங்க.
இப்ப உலக அளவுல பேட்மிண்டன் விளையாட்டுன்னு பார்த்தா ஆளுமை செலுத்தி வருகின்ற நாடுகளின் பட்டியல்ல முதல் 3-4 இடங்கள்ல இருக்கக்கூடியது வந்து மலேசியா, சைனா, இந்தோனேஷியா, முன்னால கொஞ்சம் டென்மார்க்ல ஆளுமை இருந்தது. அந்த அளவுக்கு இந்திய விளையாட்டு வீரர்களால உலக அளவுல பேட்மிண்டன் விளையாட்டுல ஆளுமை செலுத்த முடியுமா? ஒரே ஒரு சைனா நேவாலோட இந்திய பேட்மிண்டன் திருப்திப்பட முடியுமா?
சைனா அவங்க ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாமல் திறமை வாய்ந்த வீரர்கள் இந்திய அணியில் இருக்கிறாங்க. சைனா ஓபன் கூட இந்தியா தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. லாஸ்ட் சுவிஸ் ஓபன் வந்து இந்தியா தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இப்ப இந்தியா ஓபன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இந்தியன்ஸ் தான், மென்ஸ் அண்ட் உமன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி இந்தோனேஷியா சைனா வந்து ரொம்ப ஆதிக்கம் படைத்தவர்கள், அவர்கிட்ட வந்து ரொம்ப திறமை வாய்ந்த வீரர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க. அவங்களோட போட்டி போடுறது ரொம்ப கஷ்டமான காலம் இருந்துச்சு இந்தியாவுக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்திய வீரர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து திறமையை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு ஆரம்பம். இதுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியால. இனி வருங்காலங்களில் இந்திய அணி மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்பதில் ஐயமே இல்லை.
இந்திய இறகுப்பந்து சம்மேளனத்தின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் புதுச்சேரி சங்கத்தின் செயலாளருமான ஜெகதீசன். அடுத்து கோல்ஃப் விளையாட்டு பற்றிய ஒரு தகவல். பல ஆண்டுகள் உலக அளவில் கோல்ஃப் விளையாட்டில் ஆளுமை செலுத்தி வந்த அமெரிக்காவின் டைகர் வுட்ஸ் முதல் முறையாக உலக தரப்பட்டியலில் 100 இடத்திற்கும் கீழே இறங்கியுள்ளார். ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக 683 வாரங்கள் உலகின் முதல் தர வீரராக இருந்தார் டைகர் வுட்ஸ். அது ஒரு சாதனை. 14 முறை முக்கிய போட்டிகளை வென்றுள்ள அவர் தனது கோல்ஃப் வாழ்க்கையில் முதல் முறையாக 104வது இடத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டுள்ளார். கடந்த 1996 ஆண்டு அவர் தரப்பட்டியலில் முதல் 100 இடங்களுக்குள் நுழைந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஃபார்மர்ஸ் ஓபன் போட்டிகளிலிருந்து விலகி கொண்ட அவர் அதன் பிறகு ஆடுகளத்திற்கு திரும்பவில்லை. ஆனாலும் இந்த மாதம் 9 தொடங்க உள்ள மாஸ்டர்ஸ் போட்டிக்கு திரும்பும் நம்பிக்கை தனக்கு உள்ளது என்று அண்மையில் டைகர் வுட்ஸ் தெரிவித்திருந்தார்.
விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். செய்தி அரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகளுடன் நந்தினி.
கடந்த வாரம் ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் ஜெர்மன் விங்ஸ் விமானத்தை வேண்டுமென்றே மோதி விபத்துக்குள்ளாக்கியதாக குற்றம் சாட்டப்படும் விமானத்தின் இரண்டாவது ஓட்டுநர் தற்கொலை எண்ணங்களுக்கான சிகிச்சை பெற்றவர் என ஜெர்மன் அரச வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். நைஜீரிய அதிபர் தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அதில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன என்று கூறி பிரிட்டனும் அமெரிக்காவும் கூட்டாக தமது கவலையை வெளியிட்டுள்ளன. தெஹ்ரானின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் குறித்த தீவிர பேச்சுவார்த்தைகளை உலக வல்லரசுகள் மற்றும் ஈரானிடமும் விட்டுவிட்டு பேச்சுவார்த்தைகளில் இருந்து தான் வெளியேறுவதாக ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் கூறுகிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.